ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 13 இறை வாக்கியங்கள் 1-9 முடிய. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரை விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகின்றேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 24 தேதியாகின்று திரு அவையிலே புனித அந்தோனி மரிய கிளாரிட் என்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். கிளரிஷன் சபை என்று அழைக்கப்படுகின்ற துறவர சபையை தோற்றுவித்தவர் இந்த புனிதர். இவர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர். தந்தை தம்முடைய குடும்பத்தாருக்கு பணமீட்டும் வகையிலே துணி தைக்கின்ற தொழிலை செய்கின்றார். அதையே மகனும் இந்த புனிதராகிய புனித அந்தோனி மரிய கிளாரட்டும் அந்த துணி தைக்கின்ற தொழிலையே செய்கிறார். 23 வயதிலே அவர் அழைப்பை பெற்றவராக குருமடத்திலே சேர்ந்து 28 வயதில் குருவாக உயர்த்தப்படுகின்றார். மறைபறைப்பு நாள்களுக்கு செல்லும் ஆவலோடு இவர் இயேசு சபையிலே சேர்கின்றார். இயேசு சபையில் சேர்ந்தால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகலாம், அந்த ஒரு ஆசையில் அவர் சேருகின்றார். ஆனால் சேர்ந்தவுடனே அவருக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்முடைய அந்த சபை தலைவர், எப்பா நீ இங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு எடுக்கின்றார். அவரும் ஏற்று திரும்ப தன்னுடைய நாடு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அங்கு 10 பணி செய்கின்றார். அந்த 10 பணி செய்ததன் அடையாளமாக ஒரு துறவர சபையை ஆரம்பிக்கின்றார். அதுதான் இன்று நாம் பார்க்கின்ற கிளரிஷன் சபை. அப்போ இவருடைய வாழ்க்கையிலே பார்க்க பார்க்க இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தாம் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்திருக்கின்றார். கிறிஸ்துவுகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்கின்ற அந்த விதத்தை பார்த்து பார்த்து அவர் நாளடைவிலே ஒரு புதிய சபையை ஆரம்பிக்கின்றார். அப்போ இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், திருப்பாடல் எல்லாத்தையும் நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே தூய பவுலுடையார் நம்முடைய உடல் வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார். எப்படி உடல் வளர்ச்சி அடைகிறது? ஒரு மரம் எடுத்துக்கொள்வோம். நீ எல்லாரும் அலைவரிசையில் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலும் ஒரு சின்ன மரம், ஒரு செடி ஏதாவது கண்டிப்பாக வைத்திருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரியும் மாமரம். ஏனென்றால் இப்போ குழந்தைகளுக்கு மாம்பழம் எங்கேருந்து வருது? கடையிலேருந்து வருது. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அரிசி எங்கேருந்து வருது? கடையிலேருந்து வருது, மளிகை ஸ்டோர்லேருந்து வருது, அப்படி தான் தெரியும். அதனுடைய அர்த்தம் அது எங்கேருந்து கிடைக்கிறது, எப்படி விவசாயிகள் கஷ்டப்படுகிறாங்க கண்டிப்பாக தெரியாது. அப்போ இந்த வகையிலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மாமரம் எடுத்துக்கொள்வோம். அந்த மாமரம் ஒரு சின்ன விதை, விதைக்கப்படுகின்ற பொழுது சின்ன விதையாக இருக்கிறது. அது விதைக்கப்பட்டு வெடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு சின்ன மரமாக வளர்கிறது. இப்போ ஒவ்வொரு நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான சூரிய ஒளி, சத்து நிறைந்த மேன்யூர், உரம், தண்ணீர், இதெல்லாம் கொடுக்கின்றோம். இதையெல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த மரம் நமக்கு தெரியாமலே, நம்ம ஒரே நாளில் பார்க்க முடியாது, எப்படி வளர்ந்துருச்சு பார்க்க முடியாது, அப்படியே இல்லை. அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த அழைப்பை ஏற்று அந்த வளர்ச்சியை அது காண்பித்து கொண்டே இருக்கிறது. அப்போ தூய பவுலுடையார் இன்றைய முதல் வாசகத்திலே அந்த அழைப்பை, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கின்ற அந்த அழைப்பை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகின்றார். மரம் எப்படி அதிகமாக வளர்ச்சி அடைகிறதோ அதுபோல நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுங்கள் என்ற அழைப்பை தருகின்றார். இந்த அழைப்பை, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி காண்பிக்க முடியும்? மரத்திற்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதன் வழியாக, உரத்தை கொடுப்பதன் வழியாக, சூரிய ஒளியிலே வைப்பதன் வழியாக அது அந்த சக்தியை பெற்று வளர்கிறது. அதுபோல நம்முடைய உடல், கை, கண், காது, மூக்கு எல்லாமே இசைவாக பொருந்தி, அது மிக மிக முக்கியமான வார்த்தை இன்றைய முதல் வாசகத்திலே, இசைவாக பொருந்தி கிறிஸ்துவினுடைய சாயலிலே. இசைவாக எங்கே பொருந்துகிறது? கிறிஸ்துவினுடைய சாயலிலே பொருந்துகிறது. அப்போ கிறிஸ்துவின் சாயலிலே பொருந்ததின் வழியாக நமக்கு தேவையான அந்த சூரிய ஒளி, உரம், தண்ணீர் எல்லாமே கிடைக்கிறது. ஒருவேளை நினைத்துக்கொள்வோம், நம்முடைய மூக்கு, ஒருவேளை இந்த மூக்கு இப்படி அமைந்திருந்தால் எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கே ஒரு சிலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கூச்சப்படுவோம், எனக்கு உடல் உறுப்புகள் சரியா இல்லை, வெளியே வரத்துக்கே கஷ்டப்படுவோம். அப்போ அந்த உடல் சரியாக பொருந்தவில்லை. இப்போ சரியாக பொருந்துவது என்றால், நம்முடைய உடல் தோற்றத்திற்கே இப்படி என்றால், கிறிஸ்துவிலே என்னுடைய வாழ்க்கை பொதிய வேண்டும். எப்படி ஒரு மரமானது ஒரு சின்ன கிளையை வெட்டி மரத்து மண்ணிலே புதைத்து வைத்தால் புதிய செடியை வளர்கிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக வெட்டி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இசைவாக பொருந்தும். இல்லையென்றால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும், மரம் தான் தோன்றித்தனமாக மாறிடும். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? இப்போ உள்ள குழந்தைகளுடைய ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான். கொஞ்ச காலத்துக்கு கேட்பாங்க, அப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நானே கேட்கறது, நான் வளர்ந்துட்டேன், நான் வளர்ந்துட்டேன், அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உறுப்பு எல்லாம் இசைவாக, அன்பாக, அழகாக பொருந்தும், வளரும். ஏன் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டு முறை அந்த இறை வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கின்றார். அப்படி இல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். முதலிலே பிலாத்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை கொன்றான் என்ற செய்தியை தருகிறார்கள். அப்போ அவங்களோட மற்றவங்களாம் பாவிகளா இல்லை, அவங்கள தான் பாவிகளா? அப்படி அல்ல. யாரெல்லாம் மனமாற்றம் பெறவில்லையோ அவர்கள் பாவிகள் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அப்போ இரண்டு முறை அந்த இறைவார்த்தை தருகின்றார், மனமாறாவிடு, நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கின்றார். எப்படி மரம் வளர்க்க தண்ணீர் தேவைப்படுகிறதோ, உரம் தேவைப்படுகிறதோ, சூரிய ஒளி தேவைப்படுகிறதோ, அதுபோல நாம் வாழ நம்முடைய உடம்பை வளர்த்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? மாமரம் வைத்தோம் என்றால் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும், மாம்பழம் தர வேண்டும். இல்லைன்னா அது மாம்பழம் சொல்ல முடியாது, மாமரம் சொல்ல முடியாது. எதுக்குப்பா இந்த மரம் இவ்வளோ பெரிய இடத்தை அடைச்சி கொண்டு இருக்கிறது, வெட்டி விடுங்க என்றெல்லாம் சொல்லுவோம். எனவே தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே காய்க்காத அத்தி மரத்தின் ஊமையின் வழியாக நம்மை காய்க்கின்ற அத்தி மரமாக வளர அழைப்பு விடுக்கின்றார். இந்த மரம் வளர்க்கிறது இப்போ ஒருவேளை நமக்கு அடிக்கடி விளம்பரத்தில் போடலாம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு. ஆனால் அவருடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வாழ்க்கையை வளர்க்க வேண்டும். ஒரு மரத்திற்கே அவ்வளவு தன்மை என்றால், அவ்வளவு முக்கியம் என்றால், வீட்டில் வளருகின்ற பிள்ளைகள், வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எப்படி? அவர்களுக்கு தேவையான நேரத்திலே வெறுமனே உணவு மட்டுமல்ல, தண்ணீர் மட்டுமல்ல, இறை பயம் முக்கியமானது, அதை கொடுத்து வளர்க்க வேண்டும். தெய்வ பயம் முக்கியமானது, அதை கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இசைவாக கிறிஸ்துவுக்குள்ளாக பொருந்துவார்கள். இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ஒட்டிக்குவாங்க, எங்க அழகா இருக்கோ அங்க போய் ஒட்டிக்குவாங்க, மீண்டு வரவே முடியாது. தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள், வளர முடியாது. ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டா திரும்ப எந்திரிக்கவே முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிலருக்கு தெரியும். ஐயோ என் மாமன் அப்படி ஆயிட்டான், அவனை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிடிச்சி வர. காரணம், அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரவில்லை. மண்ணில்லாத அந்த பாறை நிலத்திலே விழுந்து விதை போல நாம் பார்க்கின்றோம். சீக்கிரம் முளைச்சு வந்துடும், வேறற்றவர்கள் கருகி போய்விடுவார்கள். முச்செடிகளிலே விழுந்த விதைகள் நம்ம போய் பிரிக்கவே முடியாது. ஏன்? அந்த உலக கவலை, அந்த மாயை அவர்களை அழைத்து சென்றுவிடும், அவர்களை பிரிக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து எல்லாம் எங்கே விழ வேண்டும்? கிறிஸ்து என்ற நிலத்திலே விழ வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் அந்த ஊமை வழியாக அழகாக வெளிப்படுத்துகின்றார். அப்போ நாம் எப்படி அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக விழ வேண்டும்? கனி தருகின்ற பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது, பெற்றோருடைய அந்த அன்பை, அரவணைப்பை, பாசத்தை, கண்டிப்பை உணர்கின்ற பொழுது, பெறுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும். இல்லை என்றால் காய்ந்த நிலத்திலே விழுந்து முளைந்து கருகி போய்விடுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த தொழிலாளர் முக்கியமானவர். அவர் பரிந்து பேசுகின்றார், ஐயா 3 வருஷம் பொறுத்தீங்க, இன்னும் 1 வருஷம் பொறுங்க, எப்படியாவது என்னுடைய மகனை இந்த ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வருகின்றேன் என்று அந்த தொழிலாளர் பரிந்து பேசுகின்றார். 1 வருஷம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரு போடுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறை அழைத்தல் கொடுக்கின்றேன், இறை வார்த்தையை கொடுக்கின்றேன். வெறுமனே தண்ணி மட்டும் பத்தாது இந்த காலத்துக்கு, இந்த இறை வார்த்தை கலந்த உணவு கொடுக்க வேண்டும். அதுதான் சக்தி வாய்ந்த உணவு. அடிக்கடி நம்ம பார்க்கின்றோம் இந்த கலாச்சாரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு என்ன அர்த்தம், என்ன விரிவாக கொடுப்பீங்க? ஃபாஸ்ட் ஃபுட் என்றால் என்ன? ரொம்ப சுலபமானது. ஃபாஸ்ட்னா சீக்கிரம், சீக்கிரம் தயாரிக்கின்ற உணவு ஃபாஸ்ட் ஃபுட். சீக்கிரம் தயாரித்து சீக்கிரம் சாப்பிட்டு, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். அதுதான் அர்த்தம் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். அது அல்ல, இறை வார்த்தை உணவு மிக அழகானது, மிக சுவையானது. ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு சிலருக்கு கசப்பா இருக்கும். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கிறிஸ்துவிலே வாழவில்லை, அவர்களுக்கு இந்த இறை வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்? அவங்கள இருபருவும் இருபக்கமும் கருக்குள்ள வார்த்தை அல்லவா இறை வார்த்தை, அவருடைய வாழ்க்கையை அறுத்துவிடும். கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற பொழுது நம்மை கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாக வாழ சேர்த்துவிடும், இல்லை என்றால் அறுத்துவிடும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையிலே அத்திமரம் காய்க்காத அத்திமர ஓமையிலே நம்மை காய்க்கின்ற மரமாக வளர அழைக்கின்றார். பெற்றோர்களுக்கு செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ அழைப்பிடுக்கின்றார். அப்படி வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த கனிகள் பூத்து குலுங்கும், அந்த கனிகள் கொத்து கொத்தாக தொங்கும். அதற்காக இந்த பலியிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம்.